நேர்காணல் ஓர் அருள் பணியாளரின் எழுத்து மற்றும் இசை பயணம். இயேசு சபை அருள் பணியாளர் எம் ஏ ஜோ ஆண்டனி அவர்கள் இயேசு சபை மதுரை மாநில தலைவருக்கு உதவியாளர். ஆங்கில தமிழ் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கும் இவர் இந்த இதழ்களில் தொடர் கட்டுரைகளையும் எழுதி வருகின்றார். பல நூல்களையும் திரு இசை குறுந்தகடுகளையும் வெளியிட்டுள்ளார். ஜீவன் என்ற இயேசு சபையினரின் இதழின் ஆசிரியராகவும் தற்போது பணியாற்றி வருகின்றார். சிக்னிஸ் என்ற உலக கத்தோலிக்க மக்கள் தொடர்பு கழகம் அருள்பணி எம் ஏ ஜோ ஆண்டனி அவர்களின் எழுத்து மற்றும் இசை பயணத்தை பாராட்டி அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை அண்மையில் வழங்கியுள்ளது. இவ்விருது பற்றி இப்போது கேட்போம். வணக்கம் தந்தை ஜோ ஆண்டனி. வத்திக்கான் வானொலி நேயர்கள் மத்தியில் தாங்கள் மிகவும் பிரபலம். தாங்கள் வத்திக்கான் வானொலியின் சென்னை அலுவலக பொறுப்பாளர். சிக்னிஸ் என்ற மக்கள் தொடர்புக்கான உலக கத்தோலிக்க கழகம் அண்மையில் தங்களுக்கு விருது வழங்கி பாராட்டியுள்ளது. அவ்விருது பற்றி எங்களுக்கு முதலில் சொல்லுங்களேன்.
சிக்னிஸ் என்பது அனைத்து உலக கத்தோலிக்க சமூக தொடர்பு நிறுவனம். அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, வேர்ல்ட் கேத்தலிக் அசோசியேஷன் ஃபார் கம்யூனிகேஷன். மக்கள் தொடர்புக்கான அனைத்து உலக கத்தோலிக்க சங்கம் என்பது அந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் சமூக தொடர்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறது. எனக்கு தரப்பட்ட விருது வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது. இதழியல் எழுத்து துறையில வாழ்நாள் சாதனைக்காக எனக்கு இந்த விருதினை அந்த நிறுவனம் சமீபத்திலே தந்து கௌரவித்தது.
இந்த சிக்னிஸ் அமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது, யாரால்?
1928 ஆண்டில் இருந்து அனைத்துலக கத்தோலிக்கருக்கு என்று இரண்டு பெரும் மக்கள் தொடர்பு சார்ந்த நிறுவனங்கள் இருந்தன. ஒன்று திரைப்படம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்ட கத்தோலிக்கருக்காக OCIC என்ற ஒரு நிறுவனம் இருந்தது, இன்டர்நேஷனல் கேத்தலிக் அசோசியேஷன் ஃபார் சினிமா அண்ட் டெலிவிஷன் என்ற ஒரு நிறுவனம் இருந்தது. உண்டா என்று இன்னொரு நிறுவனம் இருந்தது, இன்டர்நேஷனல் கேத்தலிக் அசோசியேஷன் ஃபார் ரேடியோ. ஒரு துறையில சமூக தொடர்பு துறையிலேயே இரண்டு பெரும் நிறுவனங்கள் தனித்தனியாகவே செயலாற்ற வேண்டுமா என்கிற கேள்வி இருந்தது. ஆகவே 1960 ஆண்டில் இருந்து பல நிலைகளிலே இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து செயல்படத் தொடங்கின. 2001 ஆண்டில் இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்தன. அப்படி இணைந்த போது சிக்னிஸ் என்ற பெயரை அது ஏற்றுக்கொண்டது. சிக்னிஸ் வத்திக்கானால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதன் ஆட்சி குழுவில அந்த பொன்டிபிக்கல் கவுன்சில் ஃபார் சோசியல் கம்யூனிகேஷன் என்கிற அந்த வத்திக்கான் ஆணையத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார். இது ஏறத்தாழ ஒரு 120 நாடுகளிலே உள்ள 230 சமூக தொடர்பு கத்தோலிக்க நிறுவனங்கள் இங்கே அங்கத்தினராக உள்ளன. இதன் தலைமையகம் இரண்டு இடங்களிலே இருக்கிறது, ஒன்று பெல்ஜியத்திலும் இன்னொன்று வத்திக்கானிலும் இருக்கிறது.
தந்தை ஜோ ஆண்டனி, தாங்கள் ஆங்கில தமிழ் இதழ்களின் ஆசிரியராக இருந்துள்ளீர்கள். தற்போது ஜீவன் ஆங்கில இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றீர்கள். மேலும் ஆங்கில தமிழ் இதழ்களில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வருகின்றீர்கள். தாங்கள் எழுதி வரும் எழுதிய இந்த தொடர் கட்டுரைகளில் தங்களுக்கு மிகவும் பிடித்த தொடர் எது?
தமிழில் ஒரு 6 நூல்களும் ஆங்கிலத்தில் ஒரு 7 நூல்களும் எழுதியிருக்கிறேன். தமிழில் வந்த நூல்கள் பல நீங்கள் சொன்னது போல, சரியாக சொன்னது போல கத்தோலிக்க இதழ்களிலே தொடராக வந்த கட்டுரைகள் பின்பு தொகுக்கப்பட்டு நூல்களாக வெளிவந்தன. வீட்டிலே மிக அதிகமான பிரதிகள் விற்பனையாகி பலரால் வாசிக்கப்பட்டு பாராட்டப்பட்ட ஒரு நூல் திருவும் மதியும் என்ற நூல். திரு என்றால் ஆண், மதி என்றால் பெண். ஆகவே திருமண உறவிலே ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொண்டு அன்பு செய்வது என்பதை விளக்குகிற நூல்தான் திருவும் மதியும். அது தொடர்ந்து விற்பனையாகி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே புதிதாக மனம் செய்து கொள்கின்ற தம்பதியருக்கு பரிசாக அதனை வழங்குகிறார்கள். திருமணத்திற்கு முன்பு நடக்கிற பயிற்சி வகுப்புகளிலே பல மறை மாவட்டங்களிலே அந்த நூலையும் பயன்படுத்துகிறார்கள்.
தந்தை ஜோ ஆண்டனி தாங்கள் எழுதுவது மட்டுமல்ல, திரு இசை, பாடல், பண் இவற்றிலும் குறுந்தகடுகளை வெளியிட்டிருக்கின்றீர்கள். இந்த துறைகளில் தங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
எனக்கு இசை மீது ஆர்வம் நாட்டம் இருந்தது. முதன் முதலிலே நான் பள்ளியில் படிக்கின்ற போது ஒரு வரவேற்பு விழாவுக்கு ஒரு பாடல் தேவைப்பட்டது. அதனை எழுதி தருவதற்கு யாருமே இல்லாத வேளையில் நானே முன் வந்து ஒரு பாடலை எழுதினேன். அதனை மிகவும் பாராட்டி ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே எனது பள்ளி கல்லூரி காலத்திலிருந்தே பாடல்கள் எழுதி தொடங்கினேன். அதன் பிறகு தந்தை மைக்கேல் அமரதாஸ், தந்தை எல்லக் ஜெரோம், வின்சென்ட் சேகர் போன்ற நண்பர்களோடு ஏற்பட்ட பழக்கத்தினாலே இசையும் சில பாடல்களுக்கு நான் அமைத்திருக்கிறேன். ஆனால் முதன் முதலில் நான் பாடலாற்றி ஒரு 200 பக்தி பாடல்களுக்கான பாடல்களை எழுதியிருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 30-40 பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிய போது அவர்கள் இதனையும் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஏறத்தாழ 200 வழிபாட்டு பாடல்களுக்கான பாடல்களை தந்தை ஜோ எழுதியிருக்கிறார் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள்.
தாங்கள் எழுதியுள்ள பாடல்களில் சில பாடல்கள் மிகவும் பிரபல்யம், அந்த பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நானே எழுதி இசையமைத்த பாடல்களிலே பல்வேறு இடங்களில மிகவும் விரும்பி பாடப்படுகிற ஒரு பாடல் ஒளியாய் மழையாய் நீ பொழிந்தால் என்று தொடங்குகிற பாடல், ஒரு நிமிடம் உன் அருகே இருக்க என்று தொடங்குகிற பாடல் ஒன்று, நான் எழுதி எனது இயேசு சபை நண்பர்கள் இசையமைத்திருக்கிற பாடல்களிலே தந்தை மைக்கேல் அமரதாஸ் இசையமைக்க வரம் கேட்டு வருகின்றேன் நினைக்கின்ற பாடல்கள் மிகவும் பிரபலமானது. தந்தை எல்லச் சிறம் இசையமைத்ததிலே என் வாழ்வில் வீசுவது என்னாலும் இன்று என்று தொடங்குகிற பாடல் பல்வேறு இடங்களிலே மிக பிரபலமான ஒரு பாடல். அதனை பிரெஞ்சு மொழியிலே முன்பெயர்த்து அதனை கருத்தை பிரெஞ்சு மக்களுக்கு பல்வேறு இடங்களிலே விளக்கி சொன்னதாக முன்னாள் இயேசு சபை மாநில தலைவராக இருந்த தந்தை அருள் மரிய வரப்பிரசாரம் அவர்கள் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். என் தலைவா என்னை ஏன் அழைத்தாய் என்கிற நான் எழுதிய பாடலுக்கு தந்தை இன்பென் செய்தல் இசையமைத்தார். அப்படி நான் எழுதிய பாடல்களின் சிலவும் நான் எழுதி எனது நண்பர்கள் இசையமைத்த பாடல்களின் சிலவும் தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற இடங்களிலெல்லாம் பாடப்படுகின்றன என்பது என்றுமே ஆறுதல் தருகிற ஒரு விஷயம்.
தந்தை ஜோ ஆண்டனி, தற்போதைய தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பத்தி தங்களுடைய கண்ணோட்டம்?
மிகவும் வேதனைக்குரிய ஒரு சூழல் இங்கே நிலவுகிறது. இங்கே நடப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதாவது ஊழல் வழக்கு ஏறத்தாழ ஒரு 21 ஆண்டுகளாக இழுக்க அடிக்கப்பட்டு இறுதியில உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் அவரோடு இருந்தவர்களும் ஊழல் குற்றவாளிகள் என்று அந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. அவர் இறந்துவிட்டாலும் அவரோடு இருந்த சசிகலா அவர்களும் முதலமைச்சராக முயன்றார். அதற்கு முன்னே இந்த தீர்ப்பு வந்ததுனால அவரால் ஆக முடியவில்லை. ஆனால் அவரால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், அவருக்கு விசுவாசமாக பிரமாணிக்கமாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறார்கள். இத்தகையோர் ஆட்சி பொறுப்பில் இருந்து எத்தகைய ஆட்சியை வழங்க முடியும் என்பதை எல்லோரும் எளிதிலே புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஊழல் குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றமே அறிவித்திருக்கிற அம்மா என்று அவர்கள் அழைக்கிற ஜெயலலிதாவின் ஆட்சியே தொடர்கிறது. அவரது கோயில்களின் படித்தான் எங்கள் ஆட்சி நடக்கும் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக மக்கள் மிகவும் பரிதாபித்துக் கொள்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அவர்கள் தங்கள் எண்ணங்களை தெளிவு செய்கிற தேர்தல் வருகிற போதுதான் அவர்கள் ஆட்சியாளர்களை மாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கும். அதுவரையிலே என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று மிகுந்த கவலையோடும் வேதனையோடும் கட்சி சார்பற்ற அரசியல் நோக்கர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
தந்தை ஜோ ஆண்டனி, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக சிக்னிஸ் அமைப்பு தங்களுக்கு வழங்கிய சாதனையாளர் விருது, இன்னும் சிக்னிஸ் அமைப்பு பற்றி, தங்களது எழுத்து பணி பற்றி, இசை பயணம் பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். தங்களது பகிர்வுக்கு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம். பணியாளரின் எழுத்து மற்றும் இசை பயணம். இந்த தொலைபேசி நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி எம் ஏ ஜோ ஆண்டனி இயேசு சபை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.